லவுடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை: இஸ்ரேலரின் படையை காத்த எலிசா. சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான். அப்பொழுது அவன் தன் அலுவலரோடு கலந்து பேசி, இந்த இடத்தில் பாளையம் இறங்குவோம் என்றான். அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் ஆள் அனுப்பி, அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும், ஏனெனில் அங்கே சிரியர் பதுங்கியிருக்கின்றனர் என்று சொல்லச் சொன்னார். இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இவ்வாறு அவன் தன்னை காத்து கொண்டது ஒருமுறை இருமுறை அல்ல, பலமுறை. இதன் பொருட்டு சிரியாவின் அரசன் நெஞ்சம் கொதித்து தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இஸ்ரேல் அரசனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன் இருக்கிறான், அவன் யாரென்று தெரிய வேண்டும் என்றான். பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி, என் தலைவரான அரசே, அப்படி ஒருவனும் இங்கில்லை, ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான். நேர்காணல் நற்செய்தியாளரான தூய மார்க்கு. மார்க்கு நற்செய்தியின் ஆசிரியராக கருதப்படும் தூய மார்க்கு கிறிஸ்தவத்தின் மிகவும் பழமையான 4000 பீடங்களுள் ஒன்றான அலெக்சாந்திரியா திரு அவையின் நிறுவனராக கருதப்படுகிறார். இவர் ஜான் மார்க் என்று அழைக்கப்படுவதை புதிய ஏற்பாட்டு நூல்களில் நாம் காணலாம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தூய மார்க்கையும் அவரது தாயாரையும் அதிகமாக மதித்ததுடன் அவர்களது இல்லத்தில் கூடி ஜெபித்ததாகவும் கூறப்படுகின்றது. தூய பவுல் சைப்ரஸ் தீவிற்கு செல்லும்போது மார்க்கு உடனிருந்தார் என்றும் தூய பேதுருவின் சீடராக இருந்தார் எனவும் கூறப்படுகிறது. என் மகன் மார்க்கு என தூய பேதுரு தனது திருமடலில் இவரை பற்றியே கூறுகின்றார். ஏப்ரல் 25 அன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட இருக்கும் நற்செய்தியாளரான தூய மார்க்கு பற்றி இன்றைய நேர்காணலில் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அருள்முனைவர் ராய் லாசர். வேலூர் மறைமாவட்ட குருவானவரான அருள்முனைவர் ராய் லாசர் அவர்கள் இந்திய மறைமாவட்ட குருக்கள் பேரவையின் தலைவராக உள்ளார். ஜெர்மனியின் உர்பர்க் பல்கலைக்கழகத்தில் மேய்ப்பு பணி இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தமிழ் இறையியல் மன்றத்தின் செயலராகவும் மறைமாவட்ட குருக்கள் பேரவையின் தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருள்முனைவர் ராய் லாசர் அவர்கள் தனது சிறப்பான பணியின் காரணமாக மனித உரிமை விருது மற்றும் நேரு கல்வி பணி விருதுகளையும் பெற்றுள்ளார். தந்தையவர்களை நற்செய்தியாளரான தூய மார்க்கு பற்றி எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே, நற்செய்தியாளரான தூய மார்க்கு பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன்.
இயேசுவிலே பிரியமான வத்திக்கான் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள். உயிர்த்தாண்டவருடைய அன்பும் அருளும் ஆற்றலும் சமாதானமும் மகிழ்வும் மனநலமும் உடல் நலமும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. அதோடு ஏப்ரல் 25 நற்செய்தியாளரான புனித மார்க் அல்லது புனித ஜான் மார்க்குடைய விழாவும் கூட. எனவே அவருடைய பரிந்துரையாலும் உங்களுக்கு நிறைய ஆசி கிடைத்த வாழ்த்தி செபிக்கின்றேன். புனித மார்க் இயேசுனுடைய வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக அவருக்கு வாய்த்த பேச்சு வழக்கு கிரேக்க மொழியிலே எழுதியிருக்கின்றார். இவர்தான் முதலாவதாக இயேசுனுடைய வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை எழுதியவர். இவரை தொடர்ந்துதான் மத்தேயு, லூக்கா, அதனைத் தொடர்ந்து யோவான் நற்செய்தியை எழுதியிருக்கின்றார்கள். மார்க்கு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு 12 ஆண்டு பிறந்திருக்கின்றார். அவருடைய பிறப்பிடம் வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சைரேனிஷியா என்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். அங்கே அவருடைய பெற்றோர்கள் யூத வழிமுறை வந்தவர்கள், லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அங்கே அவர்களுடைய இருப்பிடம் தாக்குதலுக்குள்ளான பொழுது அங்கிருந்து அவர்கள் இவருடைய சிறு வயதிலேயே புறப்பட்டு யூதேயாவுக்கு வந்து எருசலேமிலே குடியேறுகின்றார்கள். தொடக்க காலத்திலிருந்தே இயேசுவை அறிந்த ஒரு பெற்றோர்களாக தம்பதியர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நட்பும் உறவும் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் பர்னபா, அவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார், 72 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். அதே போன்று மார்க்கனுடைய தாயார் மேரி இயேசுவினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய இரா போசனத்தை, இரா உணவை இவர்கள் வீட்டிலே தான் அருந்தி இருக்கிறார். அதோடு இயேசு இறந்த ஒரு பாடு உயிர்ப்புக்கு முன்பும் அதற்கு பாடு பெந்தகோஸ்து வரையிலே சீடர்கள் அங்கே அந்த மேல்மாடி அறையில் தான் தங்கி ஜெபித்து காத்திருந்திருக்கிறார்கள். பரிசுத்தாவி இறங்கி வந்ததும் இவர்கள் வீட்டிலே அப்போஸ்தலர் மாதாவும் இருக்கின்ற பொழுதுதான். எனவே அந்த விதத்திலே இந்த குடும்பம் இயேசுனுடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய குடும்பமாக இருந்திருக்கிறது. அதே போன்று மார்க்கும் இயேசுவோடு அறிமுகமான ஒருவராக இருக்கின்றார். அதாவது கானாவூர் திருமணத்திலே இந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பிய இரண்டு பேர்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருப்பார் என்று கருதப்படுகிறது. அதே போன்று இராப்போசனத்திற்கு தயார் செய்ய சென்ற சீடர்களிலே ஒருவராகவும் இவர் இருந்திருக்கின்றார். இயேசு பிடிபட்ட பொழுது மேலாடியை தவறவிட்டு ஓடிய இளைஞனாகவும் இவரை அடையாளம் காணுகின்றார்கள். இப்படி பல விதங்களில் இயேசுவை பற்றி தெரிந்திருந்தாலும் அதைவிட சிறப்பாக இயேசுவால் அழைக்கப் பெற்று அனுப்பப்பெற்ற 72 சீடர்களிலே இவரும் இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் பர்னபாவும் இருந்திருக்கின்றார்கள். எனவே இயேசுவை பற்றி அதிகமாக தெரிந்திருந்தாலும் இயேசுவினுடைய போதனைகளையும் அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளையும் இவர் பேதுருவிடமிருந்தான் கேட்டு தெரிந்திருக்கிறார். என்றால் பேதுருவோடு அவர் பயணப்பட்டிருக்கிறார். பேதுரு எந்த அளவுக்கு இவர் நெருக்கமாக இருந்திருந்தால் பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்தில் என்னுடைய அன்பார்ந்த மகன், 5:13 என்னுடைய அன்பார்ந்த மகன் மார்க் என்று சொல்வார். அவர் பேதுருவுக்கு துணையாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்ததாக பேதுருவினுடைய கடிதத்தின் முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலேயே இவரை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். புனித பவுலோடும் நெருங்கிய தொடர்புடையவராக புனித மார்க் இருந்திருக்கிறார். அவர் பணியாற்றிய இடங்களிலே உடன் சென்றிருக்கிறார். பவுலே அவரை என்னோடக்கு மிகவும் ஏற்ற ஒரு நண்பர், எனக்கு நல்ல பணிவிடை செய்த உற்ற தோழர் என்று திமேத்துவுக்கு சொல்லுகிறார். நல்ல ஒரு குடும்ப பாரம்பரியம், அதோடு இயேசுவோடு தொடர்பு, அதோடு சீடர்களிடமிருந்து பயந்த ஒருவராக இருந்திருக்கின்றார். இயேசுவை பற்றியும் நற்செய்தியை பற்றியும் உள்வாங்கி அதை எழுத்து வடிவிலே பின்னாடி சந்ததிக்கு தர வேண்டும் என்று எழுத ஆரம்பிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அதை அறிவிக்கவும் ஆரம்பிக்கின்றார். குறிப்பாக ஆப்பிரிக்காவின் வடப்பகுதியிலே அவர் பிறந்த அந்த சைரேனிஷியா என்ற ஊருக்கு முதலாவது செல்கின்றார். ஏறக்குரிய கிறிஸ்து பிறந்த ஒரு பாடு 48 அங்கே பணிபுரிய ஆரம்பிக்கின்றார். அதனோட சிறப்பாக அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய நகரமான அலெக்சாண்ட்ரியாவிலே இந்த திருச்சபை ஆரம்பிப்பதற்கு உருவாவதற்கு புனித மார்க்கு காரணமாக இருக்கின்றார். அலெக்சாண்ட்ரியாவினுடைய பாரம்பரியம் நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதிருந்த 5 நகர திருச்சபைகளிலே மிக முக்கியமான ஒன்றாகும் அலெக்சாண்ட்ரியா இருந்திருக்கிறது. எனவே அதற்கு அடித்தளமிட்டவராக புனித மார்க்கு இருந்திருக்கின்றார்.
நற்செய்தியாளரான தூய மார்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன்.
அவருடைய இந்த நற்செய்திக்கு அடையாளமாக இறக்கைகளோடு கூடிய சிங்கம் சித்தரிக்கப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் காரணம் அவருடைய நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 3 யோவானை பாலைவனத்தில் கர்ச்சிக்கின்ற சிங்கமாக அவர் சித்தரிப்பார். 2 இவரும் இவருடைய தந்தையாரும் காட்டு வழி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையார் இன்னும் இயேசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய இவர் தாயாரும் இயேசுவை நம்பி திருமுழுக்க பெற்றிருந்தார்கள். இந்த காட்டு வழி செல்லுகின்ற பொழுது ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் அவளை தாக்க வருகிறது. இந்த மார்க் தந்தையிடம் சொல்லுகின்றார், நாம் ஆண்டவர் இயேசுவை உயர்த்த ஆண்டவரை அழைத்து விண்ணப்பிப்போம், கேட்போம், வன்மை காப்பாற்றுவார். அவ்வாறு ஜபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 2 சிங்கங்களும் விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகின்றது. அதை பார்த்து அவருடைய தந்தையார் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றதாக சொல்லப்படுகிறது. வானதூதர் சிங்கத்தின் உருவிலே இறக்கைகளோடு தோன்றி அவரை வாழ்த்தி, உனக்கு சமாதானம் மார்க் எனது நற்செய்தியாளரே என்று வாழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவும் அவருக்கு தோன்றியதாக சொல்ல, உயிர்த்த ஆண்டவர் இவரோடு கூட இருந்திருக்கிறார் என்று சொல்லும் விதமாகவும் மார்க்குடைய வாழ்க்கையிலே சிங்கத்தை முன்னிறுத்தி சித்தரிக்கப்படுகின்றது. புனித மார்க்குடைய பணிகள் பேதுருவோடும் அவருடைய முதல் பயணத்திலும் இருந்திருக்கிறது, புனித பவுலடிகளாரோடும் இருந்திருக்கிறது. சைப்ரஸ், ஏசியா மைனர் போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்றிருக்கின்றார். அந்தியோக்கியா நகரிலும் புனித பவுலோடு பணியாற்றி இருக்கிறார். ஆனால் மார்க்குக்கென்று தனிப்பட்ட விதமாக வட ஆப்பிரிக்காவில் ஒரு திருச்சபை உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். முதலாவது தான் பிறந்த ஊருக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற பெரிய நகரமான பென்டாபோலிஸ் என்ற இடத்திற்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவ சபைகளை உருவாக்குகின்றார். அதைத் தொடர்ந்து அப்பொழுதிருந்த மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றான அலெக்சாண்ட்ரியா, அந்த நகரத்தில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவ சமூகத்தை உருவாக்குகின்றார். அந்த காலகட்டத்தில் இருந்த ஐந்து முக்கியமான நகர திருச்சபைகளில் அலெக்சாண்ட்ரியா ஒன்று. அங்கே இவருடைய பணி மிக அருமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலர் கிறிஸ்துவர்களாக மாறுகின்றார்கள். கிரேக்க திருவிழாவான செராபிஸ் திருவிழா அன்றைக்கு சிலைகளுக்கு படைக்க வேண்டாம் என்று மார்க் அவர்களுக்கு வலியுறுத்த, அதை தங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக கிரேக்க பெரியவர்கள் அவரை ஒழித்து கட்ட திட்டமிடுகின்றார்கள். அதன்படியே அவரை இழுத்து சென்று கழுத்திலே கயிறை கட்டி தெரு தெருவாக இழுத்து சென்று அவரை சாகடிக்கின்றார்கள். 68 அவர் இவ்வாறு கொடூரமான விதத்தில் கொல்லப்படுகின்றார். நற்செய்திக்கு சாட்சியாக, இரத்த சாட்சியாக தன் உயிரை அளிக்கின்றார். எனவே தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் தன்னுடைய பணியின் மூலமாகவும் தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் இயேசுவை அறிவித்து இந்த அலெக்சாண்ட்ரிய திருச்சபையை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த புனிதராக புனித மார்க் விளங்குகின்றார். 8 சில இத்தாலிய வியாபாரிகள் இவருடைய அருள் இலக்கங்களை எகிப்திலிருந்து எடுத்து வந்து வெனிஸ் நகரத்தில் அதை அங்கே இருக்கின்ற ஆலயத்திலே வைத்து அதை வணங்க ஆராதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படித்தான் இவர் வெனிஸ் நகரத்தினுடைய பாதுகாவலராகவும் அங்கே இருக்கின்ற பேராலயத்தினுடைய முதன்மை புனிதராகவும் இன்றைக்கும் அவர் வணங்கப்படுகின்றார் அல்லது மரியாதைக்கு செலுத்தப்படுகின்றார். அமன்புக்குரியவர்களே, வெனிஸ் நகரத்தினுடைய பாதுகாவலராகவும் இவர் இருக்கின்றார். கண்டிப்பாக புனித மார்க்கு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். இயேசுவோடு நெருங்கி பழகியதோடு மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய மிக முக்கியமான சீடர்களான பேதுருவிடமிருந்தும் பவுலிடமிருந்தும் இயேசுவினுடைய அனுபவத்தை உள்வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அதை அறிவிக்கின்றவராகவும் அதை அறிவித்து கிறிஸ்துவ சமூகங்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு திறமையான ஆதி திருச்சபையினுடைய அப்போஸ்தலராக செயல்படுகின்றார். அதைத் தொடர்ந்து நற்செய்திக்காக தன் இரத்தத்தையே சிந்தி வேத சாட்சியாக மறைக்கின்றார். எனவே எல்லா விதத்திலும் இவர் நம்முடைய போற்றுதலுக்கும் நம்முடைய வணக்கத்திற்கும் உரியவராக இருக்கின்றார். கண்டிப்பாக அவர் நமக்காக பரிந்து பேசி அவரை போன்று நாமும் நற்செய்தியை உள்வாங்கி அவருடைய சாட்சிகளாக வாழ கண்டிப்பாக அவர் நமக்காக பரிந்து பேசுவார். இந்த மார்க்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நன்றி தந்தையே, மிக அருமையாக தெளிவாக நற்செய்தியாளரான தூய மார்க்கு பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். நற்செய்தியாளரான தூய மார்க்கு என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். இத்தாலியில் உள்ள அமைதிக்கான பள்ளிகளின் தேசிய கூட்டமைப்பின் ஏறக்குறைய 6,000 மாணவர்களை வெள்ளிக்கிழமை அன்று திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதியின் கலைஞர்களாக செயல்படும்படி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நல்லதொரு வருங்காலத்திற்காக அர்ப்பணத்துடன் செயல்பட்டு வரும் மாணவர்கள் உலகு குறித்து புதுமையான எண்ணங்களை கொண்டுள்ளார்கள் என பாராட்டுதலை வெளியிட்ட திருத்தந்தை, போரால் பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைன் மற்றும் காசா பகுதி குழந்தைகளை நினைவில் கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். புன்னகை என்பதையே மறந்துவிட்ட உக்ரைன் குழந்தைகளையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகியும் பசியால் துன்பங்களை அனுபவித்தும் வரும் காசா குழந்தைகளையும் மறந்துவிடாமல் செயல்பட வேண்டும் எனவும் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திரு தந்தை. அமைதி பள்ளிகளின் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பு பள்ளிகளின் பாடத்திட்டத்தில் அமைதி, மனித உரிமைகள், நீதி, குடிமக்களுக்குரிய கடமைகள், பொறுப்புணர்வு ஆகியவைகளை இணைத்து மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றது. வருங்காலம் குறித்த கருத்தரங்கு ஐநாவால் நியூயார்க் நகரில் செப்டம்பர் மாதம் இடம்பெற உள்ளதைப் பற்றியும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இந்த கருத்தரங்கின் தீர்மானங்களில் சிறார்களின் பங்களிப்பு இல்லாமல் அது முழுமையடையாது என்பதையும் வலியுறுத்தினார். வத்திக்கான் நீதித்துறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி மோத்து ப்ரோப்ரியோ எனும் தன் சுய விருப்பத்தின் பேரில் வெளியிடும் அப்போஸ்தலிக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நீதித்துறையின் விதிமுறைகளில் சில மாற்றங்களை புகுத்தியுள்ள திருத்தந்தை, சாதாரண குற்றவியல் நீதிபதிகள் ஓய்வெடுக்கும் வயதை 75 எனவும் உயர்நிலை நீதிபதிகளின் ஓய்வு வயதை 80 எனவும் திருத்தியுள்ளார். அதனோடு தேவைப்பட்டால் சிலரின் பணியை இந்த வரம்புகளை தாண்டியும் நீட்டிப்பதற்கு திருத்தந்தைக்கு இருக்கும் உரிமையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பெறப்பட்டுள்ள அனுபவத்தின் உதவி கொண்டு நீதித்துறையில் மாற்றங்களை புகுத்துவதாக தன் அறிவிப்பில் கூறும் திருத்தந்தை, நீதித்துறையின் பணிகள் பொறுத்தவரையில் இந்த மாற்றங்கள் கொணரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வத்திக்கான் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஊதியம், ஓய்வூதியம் பற்றியும் இந்த புதிய விதிமுறை எடுத்துரைத்துள்ளது. புதிய ஆண்டை நோக்கி, அதாவது ஜூப்ளி ஆண்டை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணிப்போம் என அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 2025 ஜூப்ளி ஆண்டிற்கான முன்னோடியாக இவ்வாண்டை இறைவேண்டல் ஆண்டாக அறிவித்து ஜூப்ளி ஆண்டிற்கான தயாரிப்புகள் இடம்பெறும் இவ்வேளையில், அவ்வாண்டை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணியாக முன்னோக்கிச் செல்வோம் என ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமையின் டுவிட்டர் செய்தியில் அழைப்பு விடுக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இயேசுவின் கனவுகளுக்கு சாட்சிகளாக விளங்குவோம் எனவும் கேட்டுள்ளார். இந்த புதிய ஆண்டை நோக்கிய நம் நம்பிக்கையின் திருப்பயணத்தில் நமக்குரிய அழைப்பை கண்டுகொண்டு தூய ஆவியாரின் பல்வேறு அருட்கொடைகளை பகிர்வதுடன், இறை அன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றிப்பில் நாம் வாழ வேண்டும் என்ற கிறிஸ்துவின் கனவிற்கு சான்றாக விளங்குவோம் என தன் ட்விட்டர் செய்தியில் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பாகிஸ்தானின் ஜாரன்பாலா நகரில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இடம்பெற்று 8 கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் காத்திருப்பதாகவும், அவர்களுக்கு நியாயம் கிட்டும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் இங்கிலாந்து பாராளுமன்ற குழு கூட்டத்தில் கத்தோலிக்க உதவி அமைப்பு ஒன்று புகார் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. 2023 ஆகஸ்ட் 16, அதாவது அந்நாட்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு 2 பின், ஜாரன்வாலா என்ற இடத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை அவமதித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கிறிஸ்தவ குடியிருப்புகள் மீது முஸ்லீம் கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியதில் 26 கிறிஸ்தவ கோயில்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து வெளியேறியது பற்றியும், மத விவகாரங்களுக்கான இங்கிலாந்து பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தகவல்களை எடுத்துரைத்த கத்தோலிக்க உதவி நிறுவனமான எய்ட் டு த சர்ச் இன் நீட் அமைப்பு, குற்றமிழைத்தவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கவலையை வெளியிட்டுள்ளது. பசியால் துன்புறுவோரின் குரலுக்கு செய்யுமடுப்பதுடன் அனைவருக்கும் உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது கிறிஸ்துவ சமூகங்களின் கடமை என அழைப்பு விடுத்துள்ளனர் கனடாவின் கியூபக் ஆயர்கள். கியூபக் பகுதியில் நிலைவரும் உணவு நெருக்கடி குறித்து அப்பகுதி கிறிஸ்துவ சமூகங்களும் தனியார்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நற்செய்தியின் ஒளி துணையுடன் அனைவருக்கும் உணவு கிடைக்க தேவையானவற்றை ஆற்ற வேண்டும் என கேட்டுள்ளனர் ஆயர்கள். 2023 கியூபக் மக்கள் தொகையில் 10% அங்குள்ள உணவு வங்கிகளை பயன்படுத்தியதாகவும், இது 2019 ஒப்பிடுகையில் 73% அதிகம் எனவும் தெரிவிக்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.